விவசாயி விவசாயி
பண்பலை ஒளிபரப்பு 107.4 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இருந்து. வணக்கம் நேயர்களே, இன்றைய ஒளிபரப்பில் நில சம்மங்கி சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றிய விரிவான தகவல்களை அறிந்து கொள்வோம். வாருங்கள்.
விவசாய பெருமக்களுக்கு என்னுடைய வணக்கம். என்னுடைய பெயர் கெய்சர் லூர்துசாமி. நான் வந்து தோட்டக்கலை பேராசிரியராக மலரியல் மற்றும் நில எழிலூட்டுதல் துறை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வேலை செய்கின்றேன். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற மலர் பயிர் என்னன்னா நில சம்பங்கி சாகுபடி. நில சம்பங்கிங்கிறது ஆங்கிலத்தில் டியூப்ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பயிரானது ஒரு பல்லாண்டு பயிர். ஒரு 3-4 வருஷத்துக்கு வந்து நம்ம நிலத்தில் வைத்து அறுவடை செய்து மகசூல் எடுக்கக்கூடிய ஒரு பயிர். இதனுடைய சாகுபடியை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த நில சம்பங்கிக்கு தாவரவியல் பெயர் பாலியாந்தஸ் டியூபரோசா அப்படின்னு இருந்தது. தற்பொழுது அதனை வந்து அகேவ் அமிக்கா அப்படிங்கிற மாதிரி பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. இதனோட குடும்பமும் இப்பொழுது அஸ்பராகேசியே என்கிற குடும்பத்துக்கு கீழே இது வருது. இந்த பயிரானது நம்முடைய வெங்காயம் முதலான பயிர்களுக்கு எப்படி குமிழ்கள் மூலம் இனப்பெருக்கம் செய்கிறோமோ அது மாதிரி இதையும் ஒரு பல்ப் அல்லது குமிழ் மூலம்தான் நம்ம இனப்பெருக்கம் செய்வோம். இதனோட வகைன்னு எடுத்துக்கிட்டோம்னா பொதுவாக 2 வகைப்படும். ஒன்று வந்து ஓரடுக்கு இதழ்கள் கொண்டது, அடுத்த ரகம் வந்து 2 அடுக்கு இதழ்கள் கொண்டது. இதில் இந்த 1 அடுக்கு இதழ்கள் கொண்ட ரகங்கள் பொதுவாக மாலைகள் கட்டுவதற்கும் வாசனை எண்ணெய் பிரித்தெடுப்பதற்கும் உதிரி மலர்களாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. கல்யாணம் மற்றும் விசேஷங்களுக்கு அலங்காரம் செய்வதற்கும் இந்த உதிரி மலர்கள் பயன்படுகின்றன. ஆனால் 2 அடுக்கு மலர்கள் அவை கொய் மலர்களாக, அதாவது கட்ஃப்ளவர்னு சொல்கிற கொய் மலர்களாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதற்கான ரகங்கள் தனித்தனியாக உள்ளன, அவற்றை பின்வருமாறு நாம் பார்க்கலாம். மேலும் இந்தியாவில் இது ஒரு முக்கியமான பணமீட்டக்கூடிய ஒரு பயிராக வளர்க்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக தமிழகத்தில் இந்த நிலச்சம்பங்கியானது ஏறத்தாழ 5000 ஹெக்டருக்கும் அதிகமான பரப்பளவில் பயிரிடப்பட்டு 65,000 டன்னுக்கும் அதிகமான மலர் உற்பத்தியானது செய்யப்பட்டு வருகிறது. இந்த மலர்களிலிருந்து மாலை கட்டுவது மற்றும் அலங்காரம் தவிர இதிலிருந்து எடுக்கப்படும் வாசனை எண்ணெய், வாசனை மெழுகு ஆகியவை பல்வேறு நாடுகளுக்கும், ஐரோப்பா, அமெரிக்கா முதலியான பல்வேறு கண்டங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு நம்முடைய நாட்டிற்கு ஒரு வருவாயை ஈட்டித்தரும் பணப்பயிராகவும் இந்த நில சம்பங்கியானது இருக்கின்றது. இந்த நில சம்பங்கியினை எந்த மாதிரி இடத்தில் நாம் நட்டு வளர்க்கலாம் என்றால், நம்முடைய சமவெளி பகுதியில், வெப்பமண்டல பகுதியில் உள்ள சமவெளி பகுதிகளில் இவற்றை தாராளமாக நம்மால் வளர்க்க இயலும். மலைப்பகுதிகளிலும் நாம் வளர்க்கலாம், ஆனால் குளிர்காலத்தில் நம்மால் அறுவடை செய்ய முடியாது. எனவே சமவெளி பகுதிகளில் இவற்றை சாகுபடி செய்வது நல்லது. இதற்கான மண் கரிசல் மண்ணாகவோ அல்லது மணற்பாங்கான நிலமாகவோ நல்ல வடிகால் வசதியுடன் இருந்தால் இப்பயிர் நன்றாக வளரும். இந்த பயிரானது ஒரு வித்திலை தாவரத்தை சேர்ந்ததனால் ஆணிவேர் இருக்காது. அதனால் நிலத்திற்கு மேலாகவே சல்லிவேர் இருப்பதனால் நம்முடைய நிலத்தில் ஒரு 15 சென்டிமீட்டர் ஆழத்திற்கு மண்ணை நன்கு தயார் செய்துதான் நாம் இதனை நட முடியும். இதிலுள்ள ரகங்களை நாம் எடுத்துக்கொண்டால் இந்த 1 அடுக்கு இதழ் கொண்ட ரகங்களும் 2 அடுக்கு கொண்ட ரகங்களும் நம்மால் வளர்க்கப்பட்டு வருகின்றன. இந்த 1 இதழ் அடுக்கு கொண்ட ரகங்களை பொறுத்தவரை நம்முடைய தமிழகத்தில் மிக அதிக வருமானம் தரக்கூடிய பயிராக தற்போது பிரஜ்வால் என்ற ரகம் இருக்கின்றது. இந்த ரகமானது பெங்களூரில் உள்ள இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து வெளியிடப்பட்ட ரகமாகும். மேலும் புதிதாக சென்ற ஆண்டு அர்கா கீர்த்தி என்ற ரகமும் வெளியிடப்பட்டுள்ளது. இவை இரண்டுமே 1 இதழ் வரிசை கொண்ட ரகங்களாகும். எனவே வாசனை எண்ணெய்க்கும் உதிரி மலர் சாகுபடிக்காகவும் இவை வளர்க்கப்படுகின்றன. மேலும் 2 அடுக்கு ரகங்களை பொறுத்தவரை கல்கத்தா டபுள் 2 அடுக்கு ரகமாகவும், சுவாசினி என்ற ரகமும் வைபவ் என்ற ரகமும் இரு அடுக்கு ரகங்களாக உள்ளன. இவை கொய்மலர் சாகுபடிக்காக வளர்க்கப்பட்டு வருகின்றன. பொதுவாக இந்த நில சம்பகியை நாம் சாகுபடி செய்வதற்கு இதனுடைய கிழங்கினை, அதாவது பல்பு என சொல்லப்படக்கூடிய கிழங்கினை நாம் சாகுபடி செய்ய வேண்டும். 25 முதல் 50 கிராம் எடையுள்ள கிழங்குகள் நமக்கு சாகுபடிக்கு உகந்தவை. சாதாரணமாக 1 கிலோ 200 ரூபாய் வரை விற்பனையாகக்கூடிய இக்கிழங்குகள் எண்ணிக்கை அடிப்படையிலும் 1 கிலோ 2 ரூபாய் என்று விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக 1 கிலோ எடையில் 40 முதல் 60 எண்ணிக்கையிலான கிழங்குகள் இருக்கக்கூடும். பயிர் இடைவெளியை பொறுத்து நமக்கு தேவையான அளவு கிழங்குகளை நாம் வாங்கி கொள்ள வேண்டும். இதற்கு நல்ல வடிகால் வசதியுடைய நிலத்தை தேர்வு செய்து நீர் எதுவும் இருந்தால் அவற்றை வடித்துவிட்டு அந்த நிலத்தினை நன்கு உழுது அதில் நாம் விதைப்பு செய்ய வேண்டும். இதில் நடவு முறை மற்றும் நடும் பருவத்தை பார்க்கும்போது நடவு இடைவெளி மிகவும் முக்கியம். நாம் கரை பாத்தியிலேயோ அல்லது மேட்டு பாத்தியிலேயோ நாம் சாகுபடி செய்யலாம். சமீப காலங்களில் சொட்டு நீர் பாசனம் மற்றும் தெளிப்பு நீர் பாசனம் ஆகியவை விவசாயிகளால் பின்பற்றப்பட்டு வருகின்றது. அதிக வருமானம் தருவதற்கும் அதிக மகசூல் கிடைப்பதற்கும் இவை மிகவும் நமக்கு உறுதுணையாக உள்ளன. பயிர் இடைவெளியை பொறுத்தவரை கரைப்பாத்தி இருந்தால் 45 முதல் 30 சென்டிமீட்டர் வரை இடைவெளியிலும், அதே மேட்டுப்பாத்தியில் சொட்டு நீர் பாசன முறை என்றால் 30க்கு 20 அல்லது 20க்கு 20 என்ற இடைவெளியிலும் நாம் நடவு செய்யலாம். சொட்டு நீர் பாசனத்தின் போது 5 வரிசைக்கு 1 முறை 2 அடி இடைவெளி விடுவோமானால் இடையில் நாம் மற்ற வேலைகளை செய்வது எளிதாகும். மேலும் 1 ஏக்கருக்கு 40,000 முதல் 50,000 கிழங்குகள் நமக்கு பயிரிடுவதற்கு தேவைப்படும். கிழங்கினை நடுவதற்கு முன்பாக அவற்றை விதை நேர்த்தி செய்வது முக்கியம். கிழங்கினை ட்ரைஅசோபாஸ் என்ற மருந்தினை 2 மில்லி 1 லிட்டருக்கு என்ற அளவில் நனைத்து நட்டால் வேர் முடிச்சு நூற்புழுவின் தாக்கத்தை குறைக்கலாம். மேலும் ஏற்கனவே நம்ம பயிரிடப்பட்டிருக்கிற பயிரிலிருந்து நாம் கிழங்குகளை எடுத்து சாகுபடி செய்ய வேண்டுமானால் கிழங்கினை எடுத்த 4 முதல் 5 வாரங்கள் அவற்றுக்கு ஓய்வளித்து விட்டு பின்பு உடனே அவற்றை நட வேண்டும். கிழங்கினை சாதாரணமாக 1 மாத காலம் வரை சேமிப்பு கிடங்கில் நாம் உறக்க நிலையில் சேமித்து வைக்கலாம். மேலும் நாம் நடவு செய்த பிறகு அந்த நடவிற்கான காலம் என்று எடுத்துக்கொண்டால் நம்முடைய சமவெளி பகுதிகளில் மார்ச் ஏப்ரல் ஆகிய மாதங்கள் உகந்தன. மேலும் மலைப்பகுதியில் ஏப்ரல் மே மாதங்களும் உகந்தவே ஆகும். சமவெளி பகுதியில் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களிலும் இவற்றை சாகுபடி செய்யலாம். நாம் இவற்றை நடவு செய்ய ஆரம்பித்ததிலிருந்து 2 வாரம் அல்லது 3 வார இடைவெளியில் தொடர்ச்சியாக பல்வேறு வயல்களில் நாம் நடவு செய்தால் வருடம் முழுவதும் நாம் தொடர்ச்சியாக அறுவடை செய்வதற்கு நம்மிடம் பயிர் இருக்கும். நீர் நிர்வாகம் என்று எடுத்துக்கொண்டால் நாம் நடவு செய்தவுடன் உயிர்நீர் பாசனம் நாம் செய்ய வேண்டும். இது கிழங்கு வளர்வதற்கு மிகவும் ஏற்றதாகும். மேலும் மண்ணில் அதிக அளவு ஈரப்பதம் இருந்தால் அது கிழங்கு வளர்ச்சியை தடை செய்யும். எனவே வெயில் காலங்களில் 1 வார இடைவெளியிலும் மழைக்காலத்தில் அல்லது குளிர்காலத்தில் 10 நாட்கள் இடைவெளியிலும் நீர் பாய்ச்சினால் இதற்கு போதுமானது. இவ்வாறு நீர் பராமரிப்பு செய்யும் போதே ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மையையும் நாம் பின்பற்ற வேண்டும். நடவு செய்வதற்கு 2 to 3 வாரங்களுக்கு முன்னதாகவே தொழு உரம் 20 டன்கள் 1 ஹெக்டருக்கு நாம் அளிக்க வேண்டும். இதனுடன் 1 டன் வேப்பம் புண்ணாக்கு மற்றும் குறுணை மருந்தான கார்போஃபியூரான் 2 கிலோ அளவு ஆகியவற்றை கலந்து 1 ஹெக்டருக்கு இட வேண்டும். மேலும் அடியுரமாக 200 கிலோ தழைச்சத்து, 200 கிலோ மணிச்சத்து மற்றும் 200 கிலோ சாம்பல் சத்து இடுவது அதிக மகசூல் கிடைக்கும். மேலும் இந்த உரத்தினையே தழைச்சத்தினை 3 பகுதிகளாக பிரித்து 1 பகுதியை கடைசி உழவின் போதும் மற்ற பகுதியை நட்ட 60 மற்றும் 90 நாட்கள் இடைவெளியிலும் இட வேண்டும். இதனால் நாம் அதிக மகசூல் பெறலாம். அதனுடன் வளர்ச்சி ஊக்கிகளையும் நாம் சேர்த்து அளிப்பதனால் நமக்கு நல்ல தரமான பூக்கள் கிடைக்கும். இந்த வளர்ச்சி ஊக்கிக்கு 4% தயோ யூரியா கரைசலில் 1 மணி நேரம் இந்த கிழங்கை ஊற வைத்து நாம் பயன்படுத்தும் போது விதைக்கிழங்கின் உறக்கம் கலைந்து நன்கு வளர்ச்சியடையும். மேலும் மகசூலும் அதிகமாக கிடைக்கிறது. மேலும் சைக்கோசெல் எனக்கூடிய வளர்ச்சி ஊக்கியினை 1000 முதல் 2000 பிபிஎம் என்ற அளவில் தெளிப்பதால் அதிகமான பூங்கொத்தும் அதிக இலையினையும் இந்த செடி உருவாக்கி நமக்கு அதிக மகசூல் கிடைக்கும். மேலும் ஜிப்ரலிக் அமிலம் என்ற வளர்ச்சி ஊக்கியினை நடவு செய்த 40, 55 மற்றும் 70 நாட்களில் 25 முதல் 100 பிபிஎம் என்ற அளவில் இலை வழியாக கொடுப்பதால் அதிக பூக்கள் மற்றும் பூங்கொத்துகளை நாம் பெறலாம். மேலும் நுண்ணூட்ட உரங்களான ஜிங்க் சல்பேட்டு 0.5% மற்றும் ஃபெரசல்பேட் 0.2% மற்றும் போரிக் அமிலம் 1% இந்த கரைசலை இலைவழி தெளிப்பதன் மூலம் நுண்ணூட்டச்சத்து குறைபாடுகளும் நீங்கி அதிக மகசூல் பெறலாம். இந்த நிலச்சம்பங்கியில் நமக்கு அதிக செலவு பிடிப்பது என்பது களை எடுப்பதினாலேயே ஆகும். மேலும் இந்த களை நிர்வாகத்திற்கு நாம் இரசாயன களைக்கொல்லிகளை பயன்படுத்தினால் நம்மளுடைய நேரத்தையும் செலவினையும் குறைக்க முடியும். இதற்கு நடுவதற்கு முன்னாக களைக்கொல்லியான பெண்டிமெத்திலின் 30 EC அல்லது டையூரான் அல்லது கிராமாக்சோன் இவற்றையெல்லாம் நாம் பயன்படுத்தலாம். மேலும் ஒவ்வொரு 40 நாட்களுக்கு பின்னும் நட்ட பிறகு இவற்றை தெளிப்பதன் மூலம் களைகள் கட்டுப்படுத்தப்படுகின்றன. மேலும் செடிகளில் பூத்து வாடி இருக்கக்கூடிய மலர்களையும் இலைகளையும் அவ்வப்போது வெட்டி அகற்றி எடுப்பதனால் பக்க கன்றுகளிலிருந்தும் புதிய பூங்கொத்துக்கள் உருவாக வழி செய்யும். இவ்வாறு நாம் பராமரித்து வளர்க்கும் பயிர்கள் நடவு செய்ததிலிருந்து 3 முதல் 4 மாதத்திலிருந்து பலன் தர ஆரம்பிக்கும். இவ்வாறு பலன் தர ஆரம்பிக்கும் போது உதிரி மலராக பயன்படுத்துவதற்கு அடுத்த நாள் மலரக்கூடிய மொட்டுகளை நாம் முந்திய நாளே பறித்து எடுக்க வேண்டும். அவ்வாறு செய்வதனால்தான் நாம் அவற்றை சந்தைப்படுத்தி விற்க முடியும். எனவே ஆனால் கொய்மலருக்கு நாம் அறுவடை செய்யும் போது ஒவ்வொரு பூங்கொத்திலும் 2 மலர்கள் மலர்ந்த நிலையில் அந்த கிளையினை அடியோடு வெட்டி எடுத்து விற்பனை செய்வதன் மூலம் அவை பயன்படுத்தும் இடத்தில் அதிக மலர்கள் மலர்ந்து நன்கு அழகுற இருக்கும். மேலும் வாசனை மெழுகு தயாரிப்பதற்கு பூக்களை காலை 8 மணிக்கு முன்னதாகவே அறுவடை செய்ய வேண்டும். பூங்கொத்துக்களை அறுவடை செய்வதற்கு சூரிய உதயத்திற்கு முன்னரோ அல்லது காலையில் அல்லது மாலையில் சூரிய உதயத்துக்கு பின்னரோ அறுவடை செய்தால் அதனுடைய தரம் குறையாமல் நன்றாக இருக்கும். மார்ச் ஏப்ரல் மாதங்களில் நடப்பட்ட செடிகளானது ஜூலை முதல் பூக்க ஆரம்பிக்கும். மேலும் ஒருமுறை பூத்து முடிந்தவுடன் மருதாம்பு பயிராகவும் இவற்றை பராமரிக்கலாம். இவ்வாறு 4 அல்லது 5 முறை மருதாம்பு பயிரும் நாம் இவற்றிலிருந்து பெறலாம். குறைந்தது நட்டதிலிருந்து 3 முதல் 4 வருடங்களுக்கு இப்பயிரினை நாம் பராமரிப்பதன் மூலம் நாம் அதிக மகசூல் ஈட்ட முடியும். மேலும் மருதாம்பு பயிர் பெறுவதானால் முதல் முறை அறுவடை முடிவடைந்த பிறகு ஏற்கனவே அங்கு இருக்கக்கூடிய அறுவடை செய்து முடிந்த குச்சிகளை பிடுங்கி அழித்துவிட வேண்டும். எனவே பக்க கிளைகள் அதிகம் முளைக்கும். அவற்றிற்கு நாம் முதல் பயிருக்கு அளித்தவாறே உரமிடுதல், களையெடுத்தல், நீர் நிர்வாகம், உயிர் உரம் கொடுத்தல் மற்றும் நுண்ணூட்ட சத்துக்கள் கொடுத்தல் ஆகிய பராமரிப்பு முறைகளை பயன்படுத்தி திரும்பவும் நாம் மகசூல் பெற முடியும். வருடத்திற்கு 2 முதல் 3 முறை நாம் இவ்வாறு மகசூல் பெறலாம். மருதாம்பு பயிர் 3 முதல் 4 முறை நாம் மருதாம்பு பயிர் நாம் விடுவதன் மூலம் அதிக மகசூல் கிடைக்கும். பொதுவாக மருதாம்பு பயிர்களில் அதிக எண்ணிக்கையில் நமக்கு பூங்கொத்துகள் கிடைத்தாலும் பூக்களின் தரம் மற்றும் எண்ணிக்கை குறைவாக ஒவ்வொரு கிளையிலும் இருப்பதனால் இவற்றை உதிரி மலர்களாக பயன்படுத்துவது நல்லது. மேலும் அறுவடை பின்சார் தொழில்நுட்பமாக ஒரு வருடத்திற்கு 15 முதல் 20 கிழங்குகள் ஒரு தாய் கிழங்கு செடியிலிருந்து நாம் கிழங்கு பெருக்கமும் நமக்கு கிடைக்கிறது. செடிகளை நாம் அறுவடை செய்தோமானால் நமக்கு கிழங்குகள் வருவாயாக கிடைக்கும். அவற்றை பயிர் பெருக்கத்திற்காக நாம் விற்பனை செய்யவோ அல்லது மறுபயிர் நாம் சாகுபடி செய்வதற்கோ நாம் பயன்படுத்தலாம். பூக்களின் மகசூலை பொறுத்தவரை இந்த அர்கா பிரஜ்வால் என்ற ரகம் ஒரு ஹெக்டருக்கு 17 முதல் 18 டன்கள் வரை உதிரி பூக்கள் தரவல்லது. அர்கா கீர்த்தியானது 20 டன்களுக்கும் மேலாக உதிரி பூக்கள் தரவல்லது. மேலும் கொய்மலர் சாகுபடியில் நமக்கு ஒரு ஹெக்டருக்கு 2 லட்சம் முதல் 3 லட்சம் பூங்கொத்துக்கள் நமக்கு ஒரு வருடத்திற்கு வருவாயாக கிடைக்கும். மேலும் வாசனை மெழுகு தயாரிப்பதற்கு இந்த மலர் மிகவும் உகந்தது. இந்த வாசனை மெழுகு 0.08 முதல் 0.14% வரை வாசனை பொருள் இந்த மலரில் உள்ளது. இவற்றை பிரித்தெடுத்தால் அவற்றை அப்சல்யூட் எனக்கூடிய வாசனை எண்ணெயாகவும் பிரித்து நாம் விற்பனை செய்ய முடியும். பொதுவாக ஓரடுக்கு மலர்களான ஸ்ரிங்கார், பிரஜ்வால், அர்கா நிரந்தரா, மெக்சிகன் சிங்கிள், அர்கா கீர்த்தி ஆகியவற்றில் அதிக அளவு இந்த வாசனை எண்ணெய் உள்ளது. மேலும் மெக்சிகன் சிங்கிள் என்ற ரகத்திலிருந்து அதிக அளவில் வாசனை பொருள் பிரித்தெடுத்தப்படுகிறது. இதை தாக்கக்கூடிய பூச்சி நோய்கள் என்று எடுத்துக்கொண்டோமானால் சாறு உறிஞ்சக்கூடிய அசுவினி பூச்சி, இலைப்பேன், செஞ்சிலந்தி ஆகியவை இவற்றை தாக்கும். மேலும் மலர்களை மொட்டுத்துளைப்பானும் தாக்கும். இவற்றிற்கான பரிந்துரைகளை உங்கள் அருகிலுள்ள வேளாண் அறிவியல் நிலையத்திலேயோ அல்லது விரிவாக்க அலுவலரையோ தொடர்பு கொண்டு அதற்கான மருந்துகளை கேட்டு தெரிந்து கொள்ளுமாறு உங்களை அறிவுறுத்துகின்றோம். மேலும் நோய்களை பொறுத்தவரை தண்டு அழுகல், இலைக்கருகல், இலைப்புள்ளி, பூமொட்டு அழுகல் ஆகிய நோய்கள் இவற்றிற்கு வரும். இவற்றை கட்டுப்படுத்துவதற்கும் உங்கள் பகுதியிலுள்ள விரிவாக்க அலுவலர்களையோ அல்லது வேளாண் அறிவியல் நிலைய விஞ்ஞானிகளையோ தொடர்பு கொள்ளுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இதுவரை நீங்கள் இந்த நில சம்பங்கி சாகுபடி குறித்த தொழில்நுட்பங்கள் குறித்த உரையினை நீங்கள் கேட்டீர்கள். எனவே நமக்கு நல்ல வருவாய் தரக்கூடிய இந்த நில சம்பங்கியினை நீங்கள் பயிரிட்டு வளர்த்து வளமடைய உங்களை வாழ்த்துகின்றோம். மேலும் இது சம்பந்தமாக விவரங்களை பெறுவதற்கு கடிதம் மூலம் தொடர்புக்கு தலைவர், மலரியல் மற்றும் நில எழிலூட்டும் துறை, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயமுத்தூர் என்ற முகவரிக்கு நீங்கள் கடிதம் எழுதலாம். தொலைபேசி எண் கோயமுத்தூரில் கோடான 0422 உடன் 6611230 என்ற எண்ணிற்கும் வேலை நேரங்களில் தொடர்பு கொண்டால் உங்களுக்கு மலர்பயிர் சாகுபடி குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கப்படும். நன்றி, வணக்கம்.